ஓம் சாந்தி. 6/1/2026. இனிமையான குழந்தைகளே, பிரம்மா பாபா சிவபாபாவின் ரதமாவார். இருவருடைய நடிப்பின் பாகம் சேர்ந்தாற்போல் நடைபெறுகிறது. இதில் சிறிதும் சந்தேகம் என்பதே வரக்கூடாது. கேள்வி: மனிதர்கள் துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான யுக்திகளை உருவாக்குகிறார்கள்? அது மகாபாவம் என சொல்லப்படுகிறது. பதில்: மனிதர்கள் துக்கப்படும் பொழுது தன்னை மாய்த்துக் கொள்வதற்கான அநேக உபாயங்களை உருவாக்குகிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறார்கள். இதனால் நாம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு விடுவோம் என நினைக்கிறார்கள். ஆனால் இதை போன்ற மகாபாவம் வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் மேலும் துக்கங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இது அளவற்ற துக்கங்களின் உலகம். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார், நாம் பரமபிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்துள்ளோம் என்பதை அறிவீர்கள் தானே. அவருக்கு தம்முடைய ரதம் கிடையாது, இதுவோ நிச்சயம் அல்லவா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் வசிப்பிடம் உள்ளது. பாபா அவரே கூறுகிறார், நாம் இவருடைய புருவ மத்தியில் அமர்கிறேன், இவருடைய சரீரத்தை கடனாக பெற்றுக் கொள்கிறேன். ஆத்மா புருவ மத்தியில் உள்ளது என்றால் பாபாவும் அங்கேதான் அமர்கிறார். பிரம்மா இருக்கிறார் என்றால் சிவபாபாவும் இருக்கிறார். பிரம்மா இல்லை என்றால் எப்படி சிவபாபா பேசுவார்? மேலே சிவபாபாவை நினைவு செய்தே வந்துள்ளோம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், நாம் பாபாவுடன் இங்கே அமர்ந்துள்ளோம். சிவபாபா மேலே இருக்கிறார் என்பது அல்ல, அவருடைய உருவம் இங்கே பூஜிக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியவையாகும். நீங்களோ அறிவீர்கள், பாபா ஞானக்கடலாக இருக்கிறார். ஞானத்தை எங்கிருந்து சொல்கிறார்? மேலிருந்து சொல்கிறாரா என்ன? இங்கே கீழே வந்துள்ளார், பிரம்மாவின் உடல் மூலமாக சொல்கிறார். சிலர் சொல்கின்றனர், இந்த பிரம்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனால் சிவபாபா அவரை சொல்கிறார், பிரம்மாவின் உடல் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. முற்றிலும் முகத்தை திருப்பி பின்னால் வைத்துவிடும். இப்பொழுது உங்கள் தலையை சிவபாபா முன்னால் பார்க்கும்படி வைத்துள்ளார். எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பிரம்மாவோ ஒன்றுமில்லை என்று யாராவது நினைப்பார்களானால் அவர்களது நிலை என்னவாகும்? கீழான நிலையை அடைவார்கள். சிறிதும் ஞானம் என்பதே இல்லை. ஓ இறை தந்தையே என்று மனிதர்கள் அழைக்கிறார்கள். பிறகு அந்த இறை தந்தை கேட்கிறாரா என்ன? துக்கத்திலிருந்து விடுவிப்பவரே வாருங்கள் என அவரை அழைக்கின்றனர். அல்லது அங்கே அமர்ந்தவாறே விடுவிப்பாரா என்ன? கல்ப கல்பமாக புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் பாபா வருகிறார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே விட்டுவிட்டால் என்ன சொல்வார்கள்? முதல் நம்பர் தமோ பிரதானம் இருந்த பொழுதிலும் மாயை முற்றிலும் முகத்தை திருப்பி வைத்து விடுகிறது. அதற்கு அவ்வளவு பலம் உள்ளது. முற்றிலும் ஒரு பைசா கூட பெறாதவர்களாக ஆக்கி விடுகிறது. இது போலவும் ஒரு சில கிளை நிலையங்களில் உள்ளனர். அதனால் பாபா கூறுகிறார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்ட விஷயங்களை யாருக்காவது கூறலாம், ஆனால் அவர்கள் பண்டிதர்களை போல ஆகிவிடுகிறார்கள். எப்படி பாபா பண்டிதரின் கதையை சொல்கிறார் அல்லவா? அவர் சொன்னார், ராம் ராம் என சொல்வதால் கடலை கடந்து அக்கறைக்கு சென்று விடுவீர்கள். இதுவும் ஒரு கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சமயம் நீங்கள் பாபாவின் நினைவினால் விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு சென்று விடுகிறீர்கள் தானே? அவர்கள் பக்தி மார்க்கத்தில் ஏராளமான கதைகளை உருவாக்கியுள்ளனர். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடைபெறுவது இல்லை, இது ஒரு கதையாகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. பண்டிதர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், தான் அதை எந்த வகையிலும் நடைமுறைப்படுத்தவில்லை. தான் விகாரங்களில் சென்று கொண்டே இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கு நிர்விகாரி ஆகுங்கள் என சொல்வது என்றால் அதனால் என்ன தாக்கம் ஏற்படும்? இப்படியும் பிரம்மா குமார் குமாரிகள் உள்ளனர். அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் எங்கெங்கோ சொல்கிறவர்களை விடவும் கேட்கிறவர்கள் வேகமாக சென்று விடுகிறார்கள். யார் அநேகருக்கு சேவை செய்கின்றார்களோ அவர்கள் பிரியமானவர்களாக உள்ளனர் அல்லவா? பண்டிதர்கள் பொய்யானவர்களாக தெரிய வந்தால் அவர்கள் மீது யார் அன்பு வைப்பார்கள்? பிறகு யார் நடைமுறையில் நினைவு செய்கின்றனரோ அவர்கள் மீது அன்பு சென்றுவிடும். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை விழுங்கி விடுகிறது. அநேகர் விழுங்கப்பட்டு விட்டனர். பாபாவும் புரிய வைக்கிறார், இன்னும் கர்மாதீத் நிலை ஏற்படவில்லை. ஒரு பக்கம் யுத்தம் நடைபெறும், மற்றொரு பக்கம் கர்மாதீத் நிலை ஏற்படும். இரண்டுக்கும் முழுமையான தொடர்பு உள்ளது. பிறகு யுத்தம் முடிவடைந்ததும் அடுத்த யுகத்திற்கு மாற்றலாகி விடுவீர்கள். முதலில் ருத்ரமாலை உருவாகும். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை, நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் சிறுபான்மையாக இருக்கிறீர்கள், அவர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். ஆக நீங்கள் சொல்வதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எப்பொழுது நீங்கள் விருத்தியடைகிறீர்களோ பிறகு உங்களது யோக பலத்தினால் அநேகர் கவரப்பட்டு வருவார்கள். எவ்வளவு உங்களிடமிருந்து கரை நீங்கிக் கொண்டே செல்கிறதோ அவ்வளவு பலம் நிரம்பிக் கொண்டே போகும். பாபாவிற்கு அனைத்தும் தெரியும் தானே என்பது கிடையாது. இங்கே வந்து அனைவரையும் பார்க்கிறார், அனைவரின் மனநிலையை பற்றி அறிந்தும் இருக்கிறார். தந்தை குழந்தைகளின் மனநிலையை பற்றி அறிய மாட்டாரா என்ன? அனைத்தும் தெரியும். இதில் அனைத்தும் அறிந்தவர் என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இன்னும் கர்மாதீத் நிலை ஏற்பட்டு விடவில்லை. அசுர உரையாடல்கள் நடத்தை அனைத்தும் வெளிப்பட்டுவிடும். ஆகவே தெய்வீக நடத்தை உள்ளவர்களாக வேண்டும். தேவதைகள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் அதுபோல ஆக வேண்டும். எங்கே அந்த அசுரர்கள், எங்கே தேவதைகள்? ஆனால் மாயை யாரையும் விட்டு வைப்பதில்லை, துட்டாஞ்சுணுங்கியாக ஆக்கிவிடுகிறது. ஒரே அடியாக அடித்து போட்டுவிடுகிறது. ஐந்து மாடி அல்லவா? தேக அபிமானம் வருவதால் தான் மேலிருந்து ஒரே அடியாக கீழே விழுகிறார்கள். விழுந்தால் செத்தார்கள். தற்பொழுது தங்களை மாய்த்துக் கொள்வதற்காக எப்படி எப்படியெல்லாம் உபாயங்களை உருவாக்குகிறார்கள். 21வது மாடியிலிருந்து குதிக்கின்றனர், ஒரே அடியாக இறந்து போவதற்காக. பிறகு மருத்துவமனையில் போய் படுத்துவிடக் கூடாது, துக்கம் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். 5வது மாடியிலிருந்து விழுகிறார்கள். இறக்கவில்லை என்றால் எவ்வளவு வேதனையை அனுபவிப்பார்கள்? துக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. சிலர் தங்கள் மீது நெருப்பு வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை யாராவது காப்பாற்றிவிட்டால் அவர்கள் எவ்வளவு துக்கத்தை சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது? எரிந்து விட்டால் ஆத்மாவோ விட்டு ஓடிவிடும் அல்லவா? அதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சரீரத்தை அழித்துக் கொள்கிறார்கள். ஷரீரத்தை விட்டு விடுவதால் துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் என நினைக்கிறார்கள். ஆனால் இது மகா பாவமாகும். இன்னும் அதிகமாக துக்கத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இதுவே அளவற்ற துக்கத்தின் உலகம். அங்கே இருப்பது அளவற்ற சுகம். குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் திரும்பி செல்கிறோம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்கிறோம். இப்பொழுது சுகதாமத்தின் எஜமானராக ஆக்குகின்ற பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இவர் மூலமாக பாபா புரிய வைக்கிறார். சித்திரங்களும் உள்ளன அல்லவா? பிரம்மாவின் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனையாகிறது. நீங்கள் பாபா என சொல்கிறீர்கள். நாங்கள் அநேக முறை உங்களிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோம். பாபாவும் சங்கம யுகத்தில் தான் வருகிறார். உலகம் மாற வேண்டிய நேரத்தில் வருகிறார். ஆக பாபா பிதாவா கூறுகிறார், நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் நிறைந்த தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்வதற்காக அழைக்கவும் செய்கின்றனர். ஹே பதீத பாவனா, எங்களை இந்த மோசமான உலகத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நாம் மகா காலனை அழைக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிவது இல்லை. நிச்சயமாக பாபா வருவார், நாம் இறந்து போவோம், அப்பொழுதுதான் அமைதி ஏற்படும் அல்லவா. அமைதி அமைதி என சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அமைதியோ பரம்தாமத்தில்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் எப்படி அமைதி ஏற்படும்? இவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கிற வரை சத்தியுகத்தில் சுகம் அமைதி இருந்தது. இப்பொழுது கலியுகத்தில் அநேக தர்மங்கள், அவை எப்பொழுது அழிகின்றனவோ அப்பொழுது ஒரே தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அப்பொழுதுதான் சுகம் அமைதி இருக்கும் அல்லவா. ஐயோ என்ற குரலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் கேட்கும். இன்னும் போக போக பார்க்க போகிறீர்கள் மரணத்தின் கடை தெரு எவ்வளவு சூடாக ஆகும் என்று. நிச்சயம் அழிவு ஏற்பட போகிறது. ஒரு தர்மத்தை உருவாக்க பாபா வருகிறார், ராஜயோகத்தை கற்பிக்கிறார், மற்ற அநேக தர்மங்கள் அழிந்து போகும். கீதையில் எதுவும் காட்டப்படவில்லை. ஐந்து பாண்டவர்கள் மற்றும் நாய் இமயமலையின் மீது உருகி போய்விட்டனர். பிறகு முடிவு என்னவாயிற்று? பிரளயத்தை காட்டியுள்ளனர். நீர்மயமாக ஆகிறது என்றாலும் முழு உலகமுமே நீர்மயமாக ஆக முடியாது. பாரதம் அழிவற்ற தூய்மையான கண்டமாகும். அதிலும் அபு அனைத்திலும் தூய்மையான தீர்த்த ஸ்தலம். அங்கேதான் பாபா வந்து குழந்தைகளாகிய உங்கள் மூலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். தில்வாடா ஆலயம் எவ்வளவு நல்ல நினைவு சின்னம், எவ்வளவு அர்த்தத்தோடு உள்ளது. ஆனால் யார் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு அது பற்றி தெரியாது. இருந்தாலும் நல்ல புத்திசாலிகளாக இருந்தனர் அல்லவா. துவாபர யுகத்தில் நிச்சயமாக நல்ல புத்திசாலிகள் இருப்பார்கள். கலியுகத்தில் இருப்பவர்கள் தமோ பிரதானமானவர்கள். துவாபர யுகத்தில் கூட தமோ புத்தி உள்ளவர்கள் இருப்பார்கள். அனைத்து ஆலயங்களிலும் இது உயர்ந்ததாகும். அங்கேதான் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அழிவு ஒட்டுமொத்தமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக மகாபாரத யுத்தம் நடைபெறும். அனைவரும் அழிந்து போவார்கள். ஒரே ஒரு கண்டம் மீதம் இருக்கும். பாரத கண்டம் மிக சிறியதாக இருக்கும். மற்ற அனைத்தும் அழிந்து போகும். சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக இருக்கும்! இப்போது இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. இது புருஷோத்தம சங்கம யுகம். இங்கே எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். அங்கே மிக சிறிதளவு மனிதர்கள் தான் இருப்பார்கள். இவை அனைத்தும் அழிந்து போகும். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து நடைபெறும். நிச்சயமாக ஸ்வர்க்கத்திலிருந்து திரும்ப நடைபெறும். கடைசியிலோ வரமாட்டார்கள். இந்த நாடக சக்கரம் அனாதியானது. அது சுற்றிக்கொண்டே உள்ளது. இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம். நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா வருகிறார். பாபாவிற்கு அவசியம் ரதம் வேண்டும் அல்லவா. ஆக பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள். பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும். ஆகவே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம் என சொல்லப்படுவது எது? தூய்மையற்றதிலிருந்து தூய்மை, பிறகு தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆகின்றனர்? இந்த விளையாட்டின் ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா ஞானம் நிறைந்தவர், விதை வடிவமானவர், சைத்தன்யமானவர். அவர்தான் வந்து புரிய வைக்கிறார். முழு கல்ப விருட்சத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா என்று பாபாதான் கேட்பார். இதில் என்னென்ன நடைபெறுகிறது? நீங்கள் இதில் எவ்வளவு பாகத்தில் நடித்திருக்கிறீர்கள்? அரை கல்பம் தெய்வி தெய்வீக சுயராஜ்யம், அரை கல்பம், அசுர ராஜ்யம், நல்ல நல்ல குழந்தைகள் யார் இருக்கிறார்களோ அவர்களின் புத்தியில் ஞானம் உள்ளது. பாபா தம்மை போல ஆக்குகிறார் அல்லவா? ஆசிரியர்களிலும் கூட வரிசைப்படியாக உள்ளனர். அநேகரோ ஆசிரியராக இருந்தும் கோபித்துக் கொள்கிறார்கள். அநேகருக்கு கற்றுக் கொடுத்துவிட்ட பிறகு தாங்களே இல்லாமல் போய்விட்டனர். சின்ன சின்ன குழந்தைகள் விதவிதமான சுபாவங்கள் உள்ளவர்களாக உள்ளனர். சிலரோ முதல் நம்பர் சைத்தானாக, சிலர் தேவதைகளின் உலகிற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக உள்ளனர். அநேகர் ஞானத்தை எடுத்துக் கொள்வது இல்லை, தங்களது நடத்தையை சீர்திருத்திக் கொள்வது இல்லை, அனைவருக்கும் துக்கத்தையே கொடுத்துக் கொள்கிறார்கள். இதுவும் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது. அசுரர்கள் வந்து மறைவாக அமர்ந்திருந்தனர் என்பதாக. அசுரராகி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள். இதுவோ எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான தந்தைதான் சொர்க்கத்தை உருவாக்க வரவேண்டியுள்ளது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. தானம் கொடுக்கின்றனர், பிறகு மாயை புத்தியை சுற்றி விட்டு விடுகிறது. பாதி பேரை மாயை விழுங்கி விடுகிறது. அதனால்தான் மாயை மிகவும் கொடியது என்று சொல்கின்றனர். அரை கல்பம் மாயை ராஜ்யம் செய்கிறது என்றால் நிச்சயமாக மாயை இந்த அளவு பயில்வானாக இருக்கும் அல்லவா? மாயையிடம் தோல்வி அடைபவர்களின் நிலை என்னவாக ஆகிவிடுகிறது? நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, ஒரு பொழுதும் தொட்டான் சுணுங்கி ஆகக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தந்தையின் அன்பை பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும். அதனால் எதை மற்றவர்களுக்கு சொல்கிறீர்களோ அதை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலைக்கு செல்வதற்கான முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். வரதானம் சாக்கார ரூபத்தில் பாப்தாதாவை நெருக்கத்தில் அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுக. எப்படி சிவசக்தி இணைந்து இருக்கிறார்கள், அதுபோல பாண்டவர்களின் தலைவர் மற்றும் பாண்டவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். யார் அதுபோல இணைந்த ரூபத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் பாப்தாதா சாக்கார ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருப்பார். இப்பொழுது தினம்தோறும் பாப்தாதா முன்னால் வருகிறார், கையை பிடித்துக் கொள்கிறார் என்பதை அனுபவம் செய்வீர்கள். புத்தியினால் அல்ல, கண்களினால் பார்ப்பீர்கள், அனுபவம் ஏற்படும். ஆனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பாரத்தில் உறுதியாக இருந்தால் நிழலை போன்று தொடர்வதை போன்று பாப்தாதாவின் கண்களில் இருந்து விலக முடியாது. எப்பொழுதும் முன்னால் இருக்கிறார் என்ற அனுபவம் ஆகும். ஸ்லோகன், மாயையை வென்றவர் இயற்கையை வென்றவராக ஆகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாதான். சுயத்திற்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆவர். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பற்றிலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது ஜீவன் முக்தி நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் ஜீவன் முக்தி நிலையின் தாக்கம் வாழ்க்கையின் பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பந்தனங்கள் முடிந்துவிடும். எனவே எப்பொழுது அந்த தேதி வரும், அனைவரும் எப்பொழுது ஜீவன் முக்தி நிலையை அடைவார்கள், எந்த பந்தனமும் இல்லை. அனைத்து பந்தனத்திலும் முதலாவது பந்தனம் தேக உணர்வின் பந்தனம். அதில் இருந்து விடுபடுங்கள். தேகம் இல்லை என்றால் மற்ற அனைத்து பந்தனங்களும் தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.